நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 16 தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையில் 2002 ஆண்டு முதல் 2011 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து ஐநா அறிக்கை இன்று வெளியாகியுள்ளது குறித்த விரிவான செய்திகள்.
The report documents the years of denials and cover-ups. The failure to carry out prompt investigations, stalled investigations and reprisals.
இந்த அறிக்கைக்கு அடுத்து என்ன நடவடிக்கைகள் என்பது குறித்து ஐநா அதிகாரி தெரிவிக்கும் கருத்துக்கள். அறிக்கையில் கூறியுள்ளபடி சர்வதேச விசாரணைகள் அரசு ஏற்றுக்கொள்ளாது என்று மூத்த அமைச்சர் ராஜித சேனாரத்னா கூறுபவை. அறிக்கை தொடர்பில் போரினால் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான டாக்டர் மனோகரனின் கருத்துக்கள்.
ஐசிசி தரப்பில் உள்ள நீதிபதிகளை தெரிவு செய்து அவர்களின் கட்டுப்பாட்டில் அந்த நீதிமன்றம் இயங்கினால் அது வரவேற்கத்தக்கது, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு.
75% 80% சாட்சிகள் இனி இலங்கையிலே தான் வாழுகிறார்கள். ஆகையினாலே அவர்கள் அங்கே தொடர்ந்து வாழுகிறவர்கள், தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று
ஆகியவை வடக்கு கிழக்கில் உள்ள மக்களின் கருத்துக்களும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சார்லஸ் பீட்டர் மற்றும் முரளிதரன்.
வடக்கு ஐரோப்பாவில் விரும்பிய இடங்களுக்கு தனது நாட்டின் வழியாக செல்ல குடியேறிகளை அனுமதிக்கப் போவதாக குரேஷியா அரசு அறிவித்துள்ளது. ஹங்கேரி தற்போது சட்டவிரோத குடியேறிகள் நுழைய முடியாதபடி தனது எல்லையை மூடியுள்ள நிலையில் ஸ்லோவேனியா ஆஸ்திரியா வழியாக வடக்கு ஐரோப்பா செல்வதற்கு குரேஷியா மாற்று வழியாக உள்ளது. குடியேறிகள் நெருக்கடிக்கு முட்கம்பிகள் பதிலல்ல என்றும், குடியேறிகள் தங்களது பாதையை சென்றடைய தனது நாடு உதவும் என்றும் குரேஷிய பிரதமர் சோரன் மிலோனோவிக் தெரிவித்துள்ளார். குடியேறிகளுக்காக குடியேறியர்கள் அனுதாபப்படுகின்ற போதிலும் தனது நகரத்தில் அதிக குடியேறிகளை நீண்டகாலம் சமாளிக்க முடியாது என்று சேபியாவில் இருந்து குடியேறிகள் வந்து சேரும் எல்லை நகரான டெவானிக்கின் மேயர் தெரிவித்துள்ளார். பெரும்பாலான குடியேறிகள் ஜெர்மனியை சென்றடைய விரும்புகின்றனர்.
செர்பியாவிலிருந்து ஹங்கேரிக்குள் நுழைய முயற்சி செய்து வரும் குடியேறிகளுக்கும் ஹங்கேரி காவல்துறையினருக்கும் இடையில் மோதல் வெடித்துள்ளது. குடியேறிகள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவதோடு தண்ணீரை பீச்சி அடித்தும் கூட்டத்தை கலக்க முயற்சித்து வருகின்றனர். காவலர்கள் மீது கற்களை வீசி எறியும் குடியேறிகள் பாதையை திறந்துவிடும்படி கோஷமிட்டு வருகின்றனர். எல்லையில் 3 கவச வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருப்பதோடு கலவர தடுப்பு காவல்துறையினரும் எல்லையில் குவிக்கப்பட்டுள்ளனர். ஹங்கேரி எல்லையில் போடப்பட்டிருக்கும் முட்கம்பி தடுப்புகளை தாண்டி ஒரு குடியேறிகளின் குழு அந்நாட்டிற்குள் புகுந்து விட்டதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன.
மலேசிய அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் அந்நாட்டு தலைநகர் கோலாலம்பூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சைனா டவுன் பகுதிக்குள் நுழைய முற்பட்ட 100 ஆர்ப்பாட்டக்காரர்களை தடுப்பதற்காக காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொண்டவர்களில் பலர் மலாய் இனத்தவர்களாவர். மலேசியாவில் உள்ள சீன இனத்தவர்கள் அரசுக்கு எதிராக இருப்பதாக குற்றம் சாட்டிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் இன ரீதியான கோஷங்களையும்
எழுப்பினர்.
நிதி மோசடி விவகாரம் தொடர்பில் மலேசிய பிரதமர் நஜிப் அப்துல் ரசாக் பதவி விலக வேண்டுமென்று கோரி எதிர்க்கட்சியினர் 2 வாரங்களுக்கு முன்னர் பேரணி நடத்தியிருந்த நிலையில் இன்று அரசுக்கு ஆதரவாக இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது.
தாய்லாந்தில் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் தேர்தலை எதிர்பார்க்க முடியாது என அந்நாட்டின் ராணுவ அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ராணுவம் தாய்லாந்தில் அதிகாரத்தை பிடித்தபோது 2015 ஆண்டின் இறுதியில் தேர்தல் நடத்தப்படும் என வாக்குறுதி அளித்தது. முன்னதாக மேற்கொள்ளப்பட்ட புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகள் கைவிடப்பட்ட பிறகு ஜனநாயக ஆட்சியை கொண்டு வருவதற்கான புதிய திட்டத்தை இம்மாத துவக்கத்தில் அரசு அறிவித்தது. அதன்படி புதிய அரசியல் சாசனத்தை எழுதும் பணிகள் மீண்டும் துவங்க உள்ளன. இது தொடர்பான வாக்கெடுப்பு அடுத்த ஆண்டு நடைபெறும். அதற்கு அடுத்த ஆண்டு பொதுத் தேர்தல்கள் நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.
மக்கள் விரும்பினால் மட்டுமே பதவியை விட்டு விலகுவதாக சிரியாவின் அதிபர் பஷர் அல் அசாத் தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஊடகம் ஒன்றிடம் பேசிய அசாத், மேற்கு நாடுகள் அழுத்தம் தருகின்றது என்பதற்காக பதவி விலக முடியாது என்று கூறியிருக்கிறார். பயங்கரவாதத்திலிருந்து தப்ப விரும்புவதாலேயே மக்கள் பெரிய அளவில் சிரியாவிலிருந்து வெளியேறுகிறார்களே தவிர சிரிய ஆட்சியின் காரணமாக அல்ல என்றும் அவர் கூறியிருக்கிறார்.
நேபாளத்தின் புதிய அரசியல் சாசனத்திற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த அரசியல் சாசனம் வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் நடைமுறைக்கு வருகிறது. கடந்த 8 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டு வந்த இந்த புதிய அரசியல் சாசனம் கூட்டாட்சி முறையையும் மதச்சார்பின்மையையும் ஏற்றுக்கொண்டுள்ளது. இனி நேபாளம் 7 மாகாணங்களாக பிரிக்கப்படும். ஆனால் நாட்டின் தென்பகுதியில் இதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மதச்சார்பற்ற நாடு என நேபாளத்தை அறிவிப்பதற்கு இந்து தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த புதிய அரசியல் சாசனம் தொடர்பான வன்முறைகளில் கடந்த மாதத்தில் மட்டும் 40 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர்.
முழுவதுமாக இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கை குறித்த விரிவான செய்திகள். இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரின் பொழுது நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் குறித்து ஆராய்ந்த ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் 3 நிபுணர்கள் குழுவின் அறிக்கை இன்று கவுன்சிலால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. சர்வதேச நீதிபதிகளை உள்ளடக்கிய ஒரு கலப்பு சிறப்பு நீதிமன்றம் ஒன்றை இலங்கையில் உருவாக்கி இந்த குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்ய இந்த அறிக்கை பரிந்துரைத்துள்ளது. இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கும் முக்கிய அம்சங்களை தொகுத்து தருகின்றார் மணிவண்ணன்.
முன்னாள் பின்லாந்து அதிபர் மார்த்தி அக்திசாரி, பாகிஸ்தானின் மனித உரிமை ஆர்வலர் அஸ்மா ஜஹாங்கீர் மற்றும் நியூசிலாந்தின் சில்வியா காட்ரைட் ஆகியோர் கொண்ட இந்த குழு சமர்ப்பித்த இந்த அறிக்கை 2002 முதல் 2011 வரையிலான காலகட்டத்தில் இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல் சம்பவங்களில் ஒரு தொடர்ச்சியான அடையாளம் காணப்படக்கூடிய போக்கு இருப்பதாக கூறுகிறது. போர்க்குற்றச் செயல்கள் மற்றும் மானுட குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய செயல்கள் மோதலில் ஈடுபட்ட இரு தரப்புகளாலுமே இழைக்கப்பட்டிருக்கக்கூடும் என்று அந்த அறிக்கை கூறுகிறது. இந்த அறிக்கையை சமர்ப்பித்து உரையாற்றிய ஐநா மனித உரிமை ஆணையர் சயித் அல் ராத் ஹுசைன் இந்த பரிந்துரைகள் செய்யப்பட்டதன் காரணத்தை விளக்கினார்.
The report documents the years of denials and cover-ups, the failure to carry out prompt investigations, stalled investigations and reprisals against the family members of victims and others who have advocated for justice. It shows how the repeated failure of successive domestic inquiries to bring justice.
பல ஆண்டுகளாக நடந்த மூடிமறைப்புகள், நடந்தவைகளை மறுத்தல் போன்ற விஷயங்களை இந்த அறிக்கை பட்டியலிடுகிறது. முறையான விசாரணைகளை, உடனடியான விசாரணைகளை நடத்தாமல் இருப்பது, விசாரணைகளை முடக்குவது, நீதி கேட்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மீது பழிவாங்கல் நடவடிக்கைகளை எடுப்பது போன்றவைகளை இது குறிப்பிட்டிருக்கிறது. தொடர்ந்து உள்நாட்டு விசாரணைகள் தோல்வியில் முடிந்ததை அடுத்து உள்நாட்டு விசாரணைகள் குறித்து ஏற்படும் அவநம்பிக்கைகள், கோபம் போன்றவற்றை இது எடுத்து காட்டுகிறது. குறிப்பாக இந்த அநீதிகளை இழைத்த நிறுவனங்களே இப்போது தொடர்ந்தும் இருப்பது பாதிக்கப்பட்டவர்கள் மத்தியில் ஒரு அவநம்பிக்கையை தோற்றுவித்திருக்கிறது
என்றார் ஹுசைன். போரின் பல்வேறு காலகட்டங்களில் இழைக்கப்பட்ட பாரதூரமான மனித உரிமை மீறல் சம்பவங்களை ஆராய்ந்த இந்த குழு தனது அறிக்கையை 2 பகுதிகளாக சமர்ப்பித்திருக்கிறது. முக்கிய அம்சங்களாக 2002 முதல் 2011 வரையிலான காலகட்டத்தில் நடந்த சட்டவிரோத படுகொலை சம்பவங்களை சுட்டிக்காட்டும் இந்த அறிக்கை தமிழ் அரசியல்வாதிகள், மனிதநேய தொண்டு ஊழியர்கள், செய்தியாளர்கள் மற்றும் சாதாரண பொதுமக்கள் என பல்வகைப்பட்டவர்கள் இலங்கை பாதுகாப்பு படையினராலும் அவர்களுடன் இணைந்து இயங்கிய ஆயுத குழுக்களாலும் கொல்லப்பட்டதாக குற்றம் சாட்டப்படுவதை சுட்டிக்காட்டுகிறது. இந்த கொலைகளில் பல பாதுகாப்பு படைகள் இருந்த சோதனை சாவடிகளுக்கு வெகு அருகேயோ அல்லது இராணுவ தளங்களுக்கு அருகேயோ தான் நடந்தன என்று அது கூறுகிறது. விடுதலை புலிகள் அமைப்பும் தமிழ், முஸ்லிம் மற்றும் சிங்கள பொதுமக்களை தற்கொலை குண்டு தாக்குதல்கள், நிலக்கண்ணி வெடி தாக்குதல்கள் மற்றும் அரசு அதிகாரிகள், கல்வியாளர்கள், கருத்து வேறுபடும் தமிழ் அரசியல் பிரமுகர்கள் ஆகியோரை இலக்கு வைத்துக் கொன்றது என்ற குற்றச்சாட்டுக்களையும் இந்த அறிக்கை கோடிட்டு காட்டுகிறது. விடுதலை புலிகள் அமைப்பும் தமிழ், முஸ்லிம் மற்றும் சிங்கள பொதுமக்களை தற்கொலை குண்டு தாக்குதல்கள், நிலக்கணினி வெடி தாக்குதல்கள் போன்றவற்றின் மூலம் கொன்றதையும் மற்றும் அரசு அதிகாரிகள், கல்வியாளர்கள், கருத்து வேறுபடும் தமிழ் அரசியல் பிரமுகர்கள் ஆகியோரை இலக்கு வைத்து கொன்றதாக வரும் குற்றச்சாட்டுகளையும் இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. பாதுகாப்பு படையினரால் தடுத்து வைக்கப்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளானதை இந்த விசாரணை அறிக்கை குறிப்பிடுகின்றது. இந்த பாலியல் வன்செயல்கள் தனிப்பட்ட நடவடிக்கைகள் அல்ல, சித்திரவதை செய்ய வேண்டுமென்ற தெளிவான, வேண்டுமென்றே திட்டமிடப்பட்ட கொள்கையை ஒட்டி செய்யப்பட்டவை என்று அது கூறுகிறது. இந்த இன மோதலில் பலர் வேண்டுமென்றே காணாமல் போக வைக்கப்பட்டது குறித்தும் குறிப்பிடும் இந்த அறிக்கை, இது சிவிலியன் மக்களுக்கு எதிராக திட்டமிடப்பட்டு பரவலாக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலின் ஒரு பகுதியாக நடத்தப்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறது. சிறார்களை படையில் ஆள் சேர்ப்பது என்ற குற்றச்சாட்டை விடுதலை புலிகள் மற்றும் கருணா தலைமையிலான ஆயுதக்குழுவின் மீது இந்த அறிக்கை சுமத்துகிறது. போரின் இறுதி கட்டங்களில் விடுதலை புலிகள் அமைப்பு 15 வயதுக்கும் குறைந்த சிறார்களை வலுக்கட்டாயமாக படையில் சேர்த்தது என்று வரும் பல அறிக்கைகளை இந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இவை நிரூபிக்கப்பட்டால் இந்த நடவடிக்கைகள் ஒரு போர்க்குற்றமாகும் என்றும் அது கூறுகிறது. போரின் இறுதிக்கட்டத்தில் மனிதநேய உதவி பொதுமக்களுக்கு மறுக்கப்பட்டதை பற்றி கூறும் இந்த அறிக்கை, மனிதநேய தொண்டு நிறுவன ஊழியர்களுக்கு சுதந்திரமாக நடமாடும் உரிமை மறுக்கப்பட்டதன் மூலம் அரசு வடமாகாணத்தில் வன்னி பிரதேசத்தில் சிக்கியிருந்த மக்களுக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் வழங்கப்படுவதை வேண்டுமென்றே தடுத்திருக்கக்கூடும் என்று கூறுகிறது. இந்த நடத்தையும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் ஒரு போர்க்குற்றமாக கருதப்பட முடியும் என்று இந்த அறிக்கை கூறுகிறது. இந்த சந்தர்ப்பத்தை அனைத்து தரப்பினரும் பயன்படுத்தி கொண்டு நடந்ததை மறுத்துக்கொண்டே இருக்கும் போக்கை கைவிட்டு நடந்தவைகளை ஒப்புக்கொண்டு மாற்றத்தை கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் என்றார் ஐநா மன்ற மனித உரிமை ஆணையர் ஜெயித் அல் ராத் ஹுசேன்.
ஐநா அறிக்கை தெரிவித்துள்ளபடி சர்வதேச நீதிபதிகளை உள்ளடக்கிய சர்வதேச விசாரணையை ஏற்க முடியாது என்று அரசின் மூத்த அமைச்சர் ராஜித சேனாரத்னா பிபிசியிடம் தெரிவித்தார். அதை தமிழில் தருகின்றார் முரளிதரன்.
போர்க்குற்றங்கள் குறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்படுவதை ஏற்க முடியாது என்றும் சர்வதேச அளவில் ஒப்புக்கொள்ளக்கூடிய உள்நாட்டு விசாரணை நடத்துவது என்பதுதான் தங்களுடைய நிலைப்பாடு என்றும் இலங்கையின் சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கை போரின் இறுதிக்கட்டத்தில் போரில் ஈடுபட்ட இரு தரப்பினராலும் போர்க்குற்றங்களும் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களும் செய்யப்பட்டிருப்பதாக கூறும் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அறிக்கை இன்று வெளியாகியிருக்கும் நிலையில் பிபிசியிடம் பேசிய ராஜித சேனாரத்ன இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார்.
ஒரு தேசமாக சர்வதேச விசாரணையை நாங்கள் ஏற்கவில்லை. ஆனால் சர்வதேச தரத்திலான உள்நாட்டு விசாரணையை நடத்துவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம்.
சர்வதேச நிபுணர்களை அழைத்து வருவது தொடர்பாக தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறியிருக்கும் ராஜித சேனாரத்ன இலங்கையில் தற்போது நீதித்துறை சுயேட்சையாக இயங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். அரசுக்கு எதிராக பல தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருப்பதை பார்த்தாலே இது புரியும் என்றும் கூறியுள்ளார். போர்க்குற்றங்களை யார் செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாக ராஜித சேனாரத்ன தெரிவித்தார்.
தங்களுக்கு மேலே இருப்பவர்களிடமிருந்து ஆணைகள் வராமல் செயல்பட்டிருந்தால் அவர்கள் மீது வழக்கு தொடரப்படும். பிற குற்றங்களில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும், ஜனாதிபதி, பிற தளபதிகள், பாதுகாப்பு செயலர் என யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் நடவடிக்கை எடுக்க எங்கள் அரசு தயாராகவே இருக்கிறது.
போரின் போது என்ன நடந்தது என்பது குறித்து முழுமையான தகவல்களை பெற தென்னாப்பிரிக்காவில் அமைக்கப்பட்டதைப் போல எல்லா தரப்பினரையும் உள்ளடக்கிய உண்மையறியும் ஆணையம் ஒன்றை அமைப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் ராஜித சேனாரத்ன கூறினார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அமைக்கப்பட்டபோது சர்வதேச சமூகமும் தமிழ் சமூகமும் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், ஆனால் அதன் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டபோது அதனை செயல்படுத்த வேண்டுமென இரு தரப்புமே கோரினார்கள் என்றும் சுட்டிக்காட்டிய ராஜித சேனாரத்ன விசாரணைகள் சரியான முறையில் நடைபெற்றால் தமிழ் சிறுபான்மையினரின் நம்பிக்கையை பெற முடியும் என்று குறிப்பிட்டார். எந்த தாமதமும் இன்றி விரைவிலேயே தேவையான ஆணையங்கள் அமைக்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ராஜித சேனாரத்ன பிபிசியிடம் தெரிவித்தார்.
செய்தி குறிப்பை தந்தவர் முரளிதரன். இன்று ஜெனீவாவில் வெளியாகியுள்ள இந்த அறிக்கை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்துக்கள் என்னவென்று தற்பொழுது அங்குள்ள கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன் அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
நாங்கள் விவரமாக கேட்டு இருந்தோம். அதனாலே எங்களுடைய நிலைப்பாடு முழுமையாக இந்த பரிந்துரைகளிலே தென்படுகிறது.
ஆனால் இந்த விசாரணை அமைப்பு என்பது இலங்கையிலே நிறுவப்பட்டு நடக்கும் என்பதிலே சில புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் சில கவலைகளை வெளியிட்டிருக்கின்றன. நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்?
இது இலங்கையிலே தான் நடத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. பல குற்றங்கள் நிலைக்கப்பட்ட இடத்திலே அந்த விசாரணை நடத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஒரு குறித்த இடத்திலே ஒரு குறித்த சம்பவம் நடந்ததா இல்லையா என்று வேறொரு இடத்திலே போய் தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஆகையினாலே சர்வதேச விசாரணையாளர்கள், சர்வதேச சட்டத்தரணிகள், சர்வதேச நீதிபதிகள் கொண்ட ஒரு கலப்பு நீதிமன்றம் இலங்கையிலே நிறுவப்படுவதுதான் இந்த விசாரணை முழுமையாக நிறைவாக படுவதற்கு உதவியான ஒரு பொறிமுறையாக இருக்கும்.
இந்த மாதிரியான ஒரு பொறிமுறை இலங்கையில் அமைக்கப்படுவது என்பது சாட்சிகள் அங்கே சென்று விளக்குவதற்கும் சாட்சிகளை சொல்வதற்கும் அவ்வளவு உதவிகரமாக இருக்காது என்று கூறுகிறார்கள். நீங்கள் அதை பற்றி நினைக்கிறீர்கள்?
75 வீதத்துக்கு மேற்பட்ட சாட்சிகள் இன்னும் இலங்கையிலே தான் வாழுகிறார்கள். ஆகையினாலே அவர்கள் அங்கே தொடர்ந்து வாழுகிறவர்கள் தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று ஒரு மன்றிலே சாட்சியம் அளிக்க வேண்டுமானால் அது இலங்கையிலே தான் நடைபெற வேண்டும். வெளிநாட்டிலே இருக்கிற சாட்சியங்களும் கூட இந்த நீதிமன்ற விசாரணைகளை தெரிவித்துக் கொள்வதற்கான பொறிமுறைகளை நாங்கள் இலகுவாக ஏற்படுத்திக் கொள்ளலாம்.
இந்த அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சிலில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த மாதிரி ஒரு 47 நாடுகள் கொண்ட அவையிலே முன்பு ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் ஏற்படாமல் இது நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா?
இலங்கை அரசாங்கம் இதோடு இணங்கி வர வேண்டும் என்பது எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. இலங்கை அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்டிருக்கிறோம், இதை நீங்கள் நிராகரிக்க கூடாது, இது ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணை அறிக்கை, அதனுடைய பரிந்துரைகளை இலங்கை அரசாங்கம் அமுல்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அப்படியாக இலங்கையோடு இணங்கி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதுதான் அமெரிக்காவுடைய உத்தேசமாகவும் இருக்கிறது. ஆகையினாலே இலங்கையின் நெருக்கப்பாடோடு கொண்டு வருகிற தீர்மானமாக இருக்க வேண்டும். அது இந்த விசாரணை அறிக்கையிலே சொல்லியிருக்கிற பரிந்துரைகள் அனைத்தையும் முழுமையாக அமல்படுத்துகிற ஒரு தீர்மானமாகவும் இருக்க வேண்டும். அப்படியான ஒரு நிலைப்பாட்டை இந்த மாத இறுதியிலே நாங்கள் பெறலாம் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.
இப்பொழுதாக இலங்கை அரசு வெளியிட்டிருக்கும் கருத்தை வைத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் அந்த நம்பிக்கை இருக்கிறதா?
இலங்கை அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ அறிக்கையை பார்க்கிற போது அவர்கள் இந்த விசாரணை அறிக்கையை நிராகரிக்கவில்லை. இதில் இருக்கிற எந்த பரிந்துரையையும் அவர்கள் இதுவரைக்கும் நிராகரிக்கவில்லை. அது ஒரு நல்ல சகுனம் என்று நான் நினைக்கின்றேன்.
புலிகள் தரப்பினரும் செய்த மனித உரிமை மீறல்கள் அவற்றை பற்றியும் இந்த அறிக்கையை சொல்கிறது. அதுபோல அரசுடன் இணைந்து இயங்கிய அந்த இணை ராணுவ குழுக்கள் அல்லது ஆயுத குழுக்கள் செய்தவைகளையும் அது சொல்கிறது. விடுதலை புலிகள் தலைமையை பொறுத்தவரை மட்டிலே இப்பொழுது யாரும் பதில் சொல்வதற்கு பொறுப்பு கூறுவதற்கு அங்கே இல்லை என்று நினைக்கிறேன். நீங்கள் வந்து அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தமிழ் தரப்பு எப்படி அதை கையாள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்?
விசாரணை அறிக்கையிலே எவரவருக்கு எதிராக சாட்சியங்களை தொடர்ந்து சொல்லப்பட்டிருப்பதோ அந்த நபர்களுக்கு எதிரான தொடர் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றுதான் நான் நம்புகிறேன். அதனால்தான் அந்த விசாரணையாளர்களும் சர்வதேசத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். அப்படியான குற்றவியல் விசாரணையை நடத்துகிற போது அதற்கு பொறுப்பானவர்கள் அந்தந்த விடயங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியதாக இருக்கும்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான அறிக்கை இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்து என்ன என்று அந்த பேரவையின் பேச்சாளர் ரூபர்ட் கோல்வில் அவர்களிடம் கேட்டார்
மணிவண்ணன். This report, it's a very big report and covers 9 years, so it's
இதில் இரண்டு விஷயங்கள். இது ஒரு பெரிய அறிக்கை. 9 ஆண்டுகள் காலகட்டத்தில் நடந்த விஷயங்களை இது பரிசீலிக்கிறது. இது இலங்கைக்குள்ளும் வெளிநாடுகளிலும் எப்படி பார்க்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன நடக்கும் என்றால், ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சிலில் ஒரு தீர்மான வரைவு முன்வைக்கப்படும். ஆனால் கவுன்சிலின் உறுப்பு நாடுகளுக்கு இன்று காலை வரை அறிக்கையின் பரிந்துரைகள் விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை. அவர்கள் இதை படித்து அதில் இருக்கும் முக்கிய அம்சங்களையாவது கிரகித்துக் கொள்ள சில நாட்களாகும். அதையொட்டி ஒரு தீர்மானத்தை அவர்கள் கொண்டு வர விரும்பினால் அவர்களுக்குள் பேச்சுவார்த்தை நடத்தி அதை அடுத்த சில நாட்களில் கொண்டு வருவார்கள்
என்றார் கோல்வில். இந்த தீர்மானம் எப்பொழுது முன்வைக்கப்படும் என்று கேட்டதற்கு பதிலளித்த அவர்,
Well, the resolution will be debated towards the end. Normally at the Human Rights Council you have quite often 20 or 30 resolutions that are passed.
இந்த தீர்மானம் கவுன்சில் கூட்டத்தொடரின் இறுதி நாட்களில் விவாதிக்கப்படும். பொதுவாக கூட்டத்தொடரில் 20 அல்லது 30 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். சில சமயங்களில் தீர்மானங்கள் மீது கருத்து வேற்றுமை இல்லாவிட்டால் அது எளிதாக நிறைவேறிவிடும். ஆனால் பிரச்சனை இருந்தால் கடுமையான விவாதங்கள் நடக்கும். அதில் விட்டுக் கொடுப்புகள் தேவைப்படலாம். எனவே இதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்
என்றார் கோல்வில். இந்த தீர்மானம் நிறைவேறினால் அது இலங்கையை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துவதாக அமையும் என்று கேட்டதற்கு பதிலளித்த அவர்,
Council resolutions are not binding exactly. I mean, they're not law, but they're a very strong indication of the, you know, the world's top human rights state body, so Sri Lanka's peers among the states.
மனித உரிமை கவுன்சிலின் தீர்மானங்கள் கட்டுப்படுத்தும் சட்டங்கள் அல்ல. ஆனால் அவை உலகின் மிக உயர்ந்த மனித உரிமை அமைப்பின் கருத்து. எனவே இந்த அமைப்பில் இருக்கின்ற இலங்கையின் சக நாடுகள் அடுத்து என்ன நடக்கும் என்பதை முடிவு செய்வார்கள். அதேபோல் மனித உரிமை கவுன்சிலில் இயற்றப்படும் தீர்மானங்கள் எல்லாம் ஐநா மன்ற பொதுச்சபைக்கும் கொண்டு செல்லப்படும். எனவே இது சர்வதேச நாடுகளின் கவனத்தில் இருக்கும். எனவே இந்த அறிக்கைக்கு எந்த அளவு ஆதரவு இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் எல்லாம் நடக்கும்
என்றார் அவர். இலங்கை இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் என்ன நடக்கும் என்று கேட்டதற்கு பதிலளித்த கோல்வில்,
Well, again, I think that would be for the Human Rights Council to decide. But obviously many others would get involved as well, the media itself, the NGOs. There are a lot of NGOs that have been very, very engaged in...
அதை பற்றி மனித உரிமை கவுன்சில் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் அந்த விஷயத்தில் மற்ற பலரும் தலையிடுவார்கள். சர்வதேச ஊடகங்கள், தன்னார்வ நிறுவனங்கள் எல்லாம் இதை கையில் எடுக்கும். இந்த விஷயம் இந்த அளவுக்கு வந்ததற்கே தன்னார்வ குழுக்கள் தான் காரணம். போர் நடந்து 6 காலமாகி இருக்கிறது இந்த விஷயம் இந்த அளவுக்கு வருவதற்கு. ஆனால் இது முடிவல்ல, இது ஒரு ஆரம்பமாகத்தான் இருக்கும். மனித உரிமை ஆணையர் சொன்னது போல இலங்கையில் நடந்ததை கணக்கில் எடுத்துக்கொண்டு அது குறித்து அனைத்து சமுதாயங்களையும் திருப்திப்படுத்தும் வகையில் நடவடிக்கைகளை எடுத்து மேலே செல்ல இது ஒரு உண்மையான சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறது. அந்த பாதையை இலங்கை தேர்ந்தெடுத்தால் அதற்கு சர்வதேச அளவில் மிகப்பெரிய நல்லெண்ணம் கிடைக்கும். அதை இலங்கை விரைவில் செய்யும் என்பதுதான் எங்களது நம்பிக்கை
என்றார் கோல்வில்.
இதேவேளை ஐநா அறிக்கை மற்றும் பரிந்துரைகள் குறித்து என்ன கருதுகிறீர்கள் என இலங்கையில் இடம்பெற்ற பெரிய அளவிலான மனித உரிமை மீறல்கள் சம்பவங்களில் ஒன்றான திருகோணமலை மாணவர்கள் படுகொலையில் கொல்லப்பட்ட ஒருவரான ரஜிகரனின் தந்தை டாக்டர் காசிப்பிள்ளை மனோகரன் அவர்களிடமும் கேட்டார் மணிவண்ணன்.
கலப்பு நீதிமன்றம் அதில் நிச்சயமாக ஸ்ரீலங்காவின் ஆதிக்கம் கூடிய ஒரு ஹைபிரிட் கோட்டா இருந்தால் சில சமயம் தமிழர்களுக்கு நீதி கிடைக்காது என்று நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் ஒரு வழியில் எனக்கு திருப்தியாகவும் இருக்கின்றது, ஏனென்றால் இன்டர்நேஷனல் சட்டத்தரணிகளும் நீதிபதிகளும் எல்லோரும் கலந்து கொள்ளும் பொழுது சில உண்மையான விடயங்கள் வெளிச்சத்துக்கு வரக்கூடும். உதாரணமாக 2007 ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன் நான் சேட்டலைட்டல் விட்னஸ் பண்ணும் பொழுது எகிப்த் அதை மானிட்டர் பண்ணி கொண்டிருந்தது. அவர்கள் அதை மானிட்டர் பண்ணி உலக நாடுகளுக்கு வெளிவிடுகின்றார்கள் சில தகவல்கள் என்பதற்காக அவர்களை வெளியேற்றினார்கள். அப்படி ஒரு நிகழ்வு வராமல் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்ப்பும் ஐசிசி தரத்தில் உள்ள நீதிபதிகளை தெரிவு செய்து அவர்களின் கட்டுப்பாட்டில் அந்த நீதிமன்றம் இயங்கினால் அது வரவேற்கத்தக்கது, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்.
இந்த நீதிமன்றம் இலங்கையில் இயங்கும் என்று தெரிகிறது, அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
இலங்கையில் இயங்குவது எனக்கு அவ்வளவு திருப்தி இல்லை தான் நிச்சயமாக. காரணம், இலங்கைக்கு போய் சாட்சியம் சொல்லும் அளவுக்கு என்னை போன்ற சில சாட்சிகள் தயார் நிலையில் இல்லை. காரணம், அவர்கள் எந்த வழியிலும் ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்குவார்கள், அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து நிச்சயம். ஆனபடியினால் அதை நாங்கள் திடமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தனிப்பட்ட ஒரு நடுநிலையான ஒரு நாட்டில் அதை வைப்பதுதான் எனது விருப்பம்.
இன்றைக்கு இந்த அறிக்கை வந்த பிறகு அதன் பரிந்துரைகளை பார்த்த இலங்கை அரசு வெளிநாட்டு விசாரணை, வெளிநாட்டு நீதிபதிகளை உள்ளடக்கிய விசாரணை என்பதை பற்றி அவர்கள் ஏதும் சொல்லாமல் மௌனம் காத்திருக்கிறார்கள். நீங்கள் அது பற்றி இலங்கை அரசின் அந்த ரியாக்ஷன் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்?
அவர் அதைத்தான் எதிர்பார்ப்பார்கள். அதாவது எந்த ஒரு உலக நாடும் அதற்கு தரவிடாமல் அந்த விசாரணையை கொண்டு நடத்துவதற்கு தான் எதிர்பார்ப்பார்கள். குற்றம் செய்தவனை குற்றத்தை விசாரிக்க முடியாது. அதே நேரத்தில் முறப்பாட்டுக்காரராக எங்களுக்கு இடத்தையும் நீதிபதியையும் தெரிவு செய்யும் அதிகாரம் உண்டு. அதுதான் இன்டர்நேஷனல் லோ சொல்லுது. அதன்படி எனக்கு இலங்கையில் அந்த விசாரணை நடந்தால் அதை முழுக்க முழுக்க பகிஷ்கரிப்பேன். வெளிநாட்டு நீதிபதிகள் இல்லாமல் இலங்கை நீதிபதிகளை அதை விசாரிக்க நேரும் பட்சத்தில் அதை பகிஷ்கரிக்க வேண்டிய நிலை ஏற்படும்.
டாக்டர் மனோகரனுடன் உரையாடியவர் மணிவண்ணன். சிறப்பு கலப்பு நீதிமன்றம் ஒன்று அமைக்கப்பட்டு சர்வதேச நீதிபதிகளை உள்வாங்கி இலங்கை நீதிமன்றம் ஒன்றை நிறுவி விசாரணைகளை நடத்த வேண்டும் என்று ஐநா அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது குறித்து வடக்கு இலங்கையில் எப்படியான எண்ணப்பாடுகள் நிலவுகின்றன என்பது குறித்து அங்குள்ள நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஐநா விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள உள்ளக விசாரணைக்கான விடயங்கள் குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் என்ன கருதுகின்றார்கள் என அவர்களில் சிலரை தொடர்பு கொண்டு கேட்டேன். இது குறித்து கருத்து வெளியிட்ட வடமாகாண சபை உறுப்பினர் ஆனந்தி சசிதரன் அவர்கள்,
இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆதாரங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், ஆனால் இதுல நான் முக்கியமாக சொல்ல வேணும், போர்க்காலத்திலும் போர் முடிவிட்ட காலத்திலையும் போர்க்குற்றங்களை மட்டும் நோக்கி இருக்கின்றது. இது போர்க்குற்றங்களை மட்டும் பார்க்காமல் இது ஒரு இன அழிப்பு குற்றமாக பார்க்க வேண்டும். அதே நேரம் தேசிய இன பிரச்சனை அடையாளம் காணப்படவில்லை. இனப்பிரச்சனை இருந்தபடியால் தான் சண்டை நடந்தது, அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை. தேசிய இனப்பிரச்சனை குறிப்பிடப்பட்டிருந்தால் தான் எதிர்காலத்தில் போர்க்குற்றம் மனித உள்ள படுகொலைகள் இடம்பெறாமல் தடுக்கலாம். இதற்கான எந்த ஒரு உத்தரவாதமும் சுட்டிக்காட்டப்படவும் இல்லை. அவ்வாறான நிலைமை தோன்றினால்தான் சிங்கள மக்களும் தமிழர்களும் ஒரு நல்லிணக்கமாக வாழ முடியும்
என்றார் ஆனந்தி சசிதரன் அவர்கள். இதேவேளை விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினராக இருந்த டில் ராக்ஷன் என்பவர் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது அங்கு இடம்பெற்ற ஒரு சம்பவத்தில் உயிரிழந்தார். அவர் உயிரிழந்து வருடக்கணக்காகியும் அவருக்கு இறப்பு சான்றிதழ் இன்னும் வழங்கப்படவில்லை. அவருடைய மரணத்திற்கு நட்டையீடு கோரி அவருடைய தந்தையார் தாக்கல் செய்துள்ள வழக்கு இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. டில் ராக்ஷனின் தந்தையார் கிறிஸ்டோபர் மரியதாஸ் நேவிஸ் அவர்களை தொடர்பு கொண்டு ஐநா அறிக்கை குறித்து என்ன சொல்கின்றீர்கள் என கேட்டேன்.
பாதிக்கப்பட்ட எங்களுக்கு இந்த உள்ளக விசாரணை என்று ஒன்று நடத்தினா அது உள்ளூருக்குள்ள நடக்கிற விசாரணை, அதால எங்களுக்கு ஒரு பலன் கிடைக்காது. அதுல அதனால அது பிரயோசனம் இல்லை.
ஏன் அப்படி சொல்றீங்க?
என்னுடைய மகனுக்கு நடந்த நிகழ்வு அது என்ன வாயால சொல்லியலாது. போராளி என்ற ரீதியில் அவர் கைது செய்திருக்கிறார். கைது செய்து அவர் வவுனியாவில் இருந்து அவர் தங்களை விடுதலை செய்ய சொல்லி உண்ணாவிரதம் இல்லாம இருந்து கடைசியில் அவன் அடிச்சு கோமாலையில் இருந்துதான் அவர் இறந்த.
நீங்க ஏன் இந்த சர்வதேச நீதிபதிகள் அடங்கிய அந்த நீதிமன்றத்துல நம்பிக்கையிலன்னு சொல்றீங்க?
இல்ல, அது இங்க உள்நாட்டுல தானே ஐயா நடக்க போகுது. வெளிநாட்டுல நடந்தால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, நாங்கள் துணிஞ்சு வந்து எதையும் பேசலாம். இங்க இருக்கு ஆபத்து, அதனால நாங்க துணிஞ்சு வந்து எதையும் எங்களை வாக்குமூலத்தை ஒப்புதல் செய்யல. சர்வதேச நீதிபதிகள் வந்தால் கூட உள்நாட்டுல விசாரணை நடந்தால் நாங்கள் அதை மனம் விட்டு கதைக்க எங்களால முடியாது, அதனால நம்பிக்கை இல்லை
என்றார் கிறிஸ்டோபர் மரிதாஸ் நேவிஸ் அவர்கள். இதேவேளை விடுதலை புலிகளின் முள் உருவாக்கத்திற்காக செயற்பட்டார் என்று குற்றம் சுமத்தி சுட்டுக் கொல்லப்பட்ட கோபி என்று அழைக்கப்படும் கஜீபனின் மனைவி,
எந்த கணவருக்கு நடந்த அநியாயமான கொலை, எந்த கணவருக்காக என்ன கொண்டு போய் விசாரிக்க பிடிச்சவங்க, சுவாமில்லாத பிள்ளை இந்த பிள்ளை அப்படி இருந்து கூட சரணையல் செஞ்சுதான் என்ன கோர்ட் செலவிட்டவங்க, அரசாங்கத்தால நிறைய பிரச்சனை நடந்து கொண்டுதான் இருக்குது. பாஸ்போர்ட்டை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க விமான நிலையத்துல. இப்படி நடந்ததுக்கும் எனக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குமான்னு நான் நம்புறேன் ஐநா விசாரணை பிரிவுல
என்றார் கஜீபனின் மனைவி.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். சர்வதேச நீதிபதிகளை உள்ளடக்கிய கலப்பு சிறப்பு நீதிமன்றம் ஒன்றை இலங்கையில் உருவாக்கி அந்த குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்ய ஐநா பரிந்துரை செய்துள்ள நிலையில் மூவின மக்களும் செறிந்து வாழும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள சிலரின் கருத்துக்களை தருகின்றார் அங்குள்ள நமது செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் உள்நாட்டு யுத்தத்தின் போது இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் குறித்து சர்வதேச நீதிபதிகள் அடங்கிய கலப்பு நீதிமன்ற விசாரணை நடைபெற வேண்டுமென்று ஐநாவின் பரிந்துரை குறித்து கிழக்கு மாகாணத்தில் பலரும் பல்வேறு விதமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இந்த பரிந்துரை தங்களுக்கு ஏமாற்றம் அளித்துள்ளதாக கூறுகின்றார் ஓய்வு பெற்ற அரச அதிகாரியான பி சிவபாத சுந்தரம்.
ரெண்டும் கலந்த ஒரு விசாரணையை நான் நம்பல. என்னண்டா, தமிழ் மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்து சர்வதேச விசாரணை ஒன்று நடக்கணும். என்னண்டா, சர்வதேச விசாரணை மூலம்தான் எங்களோட தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த ஏமாற்றத்தை ஈரணிக்க முடியாத ஒரு நிலையில இலங்கை தமிழ் மக்கள் இருக்கிறோம். அதை விட இப்படியான ஒரு விசாரணை தேவையில்லை எங்களுக்கு. வைக்காமலுக்கே விடலாம் அவங்க, அப்படி ஒரு விசாரணையை நாங்கள் அது நடக்கணும் என்ற நாங்கள் எதிர்பார்க்கல. இப்படியான ஒரு விசாரணையை
இதில் நம்பகத்தன்மையான விசாரணைக்கும் வாய்ப்பு உள்ளது என்கின்றார் மனித உரிமைகள் சட்டத்தரணியான பேரின்பம் பிரேம்நாத்.
தேசிய மட்டத்தில் உள்ள, அதாவது இலங்கையில் உள்ள தரப்பினர் ஏதாவது பிரச்சனைகளை அல்லது பிணக்குகளை ஏற்படுத்துகின்ற போது சர்வதேச ரீதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற நீதிபதிகள் அல்லது சட்டத்தரணிகள் அல்லது வழக்குத்தினர்கள் அது தொடர்பான ஒரு உண்மையான நிலவரத்தை வெளிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கும். ஆனபடியால் இந்த அடிப்படையிலே குறித்த ஹைபிரைட் ஸ்பெஷல் கோர்ட் சிஸ்டம் மூலமாக இந்த விசாரணையை மேற்கொண்டு செல்வதற்கு யாருக்கும் பாதிப்பில்லாத வகையில் ஒரு பக்க சார்பாக இல்லாமல் உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும். உண்மையான ஒரு விசாரணை நியமிக்கப்பட்டு நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதென நாங்கள் நம்பலாம். ஆனபடியால் ஒரு சர்வதேச அடிப்படையில் ஒரு விளக்கத்தினை நாம் ஒரு விசாரணையை கொண்டு அதன் மூலமாக சிபாரசுகள் வழங்கப்படுகின்ற போது நம்பகத்தன்மை இருக்கும் என நாங்கள் எண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் உள்ளக விசாரணை என்பது அது எந்த தூரத்துக்கு தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே ஏற்புடையதாக இருக்கும், நம்பகத்தன்மையாக இருக்கும் என்பது சொல்ல முடியாத சூழ்நிலை அனுபவத்தின் மூலமாக காணப்பட்டது.
இந்த விசாரணையை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. உள்ளக விசாரணை என்ற நிலைப்பாட்டிலே அது தொடர்ந்தும் உறுதியாக உள்ளது. இலங்கை அரசாங்கம் என்னதான் கூறினாலும் உள்நாட்டு விசாரணையில் தங்களுக்கு ஒருபோதும் நம்பிக்கை இல்லை என்கின்றார் திருகோணமலை மாவட்டம் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவியான செபஸ்டியான் தேவி.
நம்பிக்கை இல்லாத காரணம் இதுவரை நம்பிக்கையா எங்களிடம் யாருமே விசாரிக்க இல்லை. இந்த புள்ளைய கடத்தினவங்க அது மாமியும் கர்ணாபாட்டியும் தான் எடுத்துனவங்க, ஆனா அவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஏன் அவங்களை சட்ட நடவடிக்கை எடுக்க இல்லாது, அதனால இலங்கை விசாரணை எனக்கு விருப்பம் இல்லை.
விடுதலை புலிகளும் போர்க்குற்றங்கள் புரிந்துள்ளார்கள் என்பதை இந்த விசாரணை மூலம் சர்வதேச சமூகத்துக்கு எடுத்துக்காட்ட முடியும். இப்படி கூறுகின்றார் ஏறாவூரைச் சேர்ந்த ஏஎச் அப்துல் ஹுசைன்.
ஐநாவின் இந்த அறிக்கை இலங்கை அரசாங்கத்தை மட்டும் இலங்கை அரசாங்கத்தின் படையினரை மட்டும் குற்றம் சுமத்தவில்லை, யுத்தத்தில் ஈடுபட்ட விடுதலை புலிகளையும் குற்றம் சுமத்தி இருக்கிறது. ஆகையினால் இந்த விசாரணையை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட பட்சத்தில் தான் சர்வதேச ரீதியிலே இலங்கை விடுதலை புலிகளும் குற்றம் புரிந்திருக்காது என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த விசாரணையை இலங்கை அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இல்லையேல் இலங்கை சர்வதேச சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு இன்னமும் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தங்கள் வருவதற்கும் நெருக்கடிகள் வருவதற்குமான வாய்ப்பாக எதிர்காலம் அமையும்
என்று இலங்கையில் நடைபெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் ஐநாவின் பரிந்துரை தொடர்பாக கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பலரும் தமது கருத்துக்களை வெளியிட்டார்கள்.
கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார். இதனிடையே தமிழக சட்டசபையும் இலங்கையில் இறுதிக்கட்டத்தில் நடைபெற்ற போர்கள் குறித்து சர்வதேச விசாரணை தேவை என்று தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளது. இதுகுறித்து முரளிதரன்.
இலங்கையில் உள்நாட்டுப் போர் நடந்தபோது நிகழ்ந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை நிகழ்த்தியவர்கள் அனைவர் மீதும் சர்வதேச விசாரணை நடத்தவும் அதற்கான தீர்மானத்தை இந்தியா கொண்டுவர வேண்டும் என்றும் தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா இது தொடர்பாக இன்று தாக்கல் செய்த இந்த தீர்மானத்தில், இம்மாதிரியான ஒரு தீர்மானத்தை அமெரிக்கா உள்ளிட்ட மற்ற நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஐநா சபையின் மனித உரிமை அவையில் முன்னெடுக்க வேண்டுமென கோரப்பட்டுள்ளது.
நேயர்களே, ஐநா சபையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த அறிக்கை குறித்து உங்கள் கருத்துக்கள் என்ன என்பது குறித்து நீங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் நமது இணையதளம் மூலமாகவும் எங்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.